ரெண்டு சாமியோல் கடைசி அதிகாரத்தை நம்ம பார்த்துட்டு வருகிறோம். இந்த புத்தகத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி பரிசுத்தாவியானவர் இந்த கடைசி அதிகாரத்துல பல முக்கியமான பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பல ஏற்பாடுடைய அழகு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடு சொல்லுகிற சத்தியங்களை பல ஏற்பாடு வந்து ஒரு வரலாற்று நிகழ்ச்சிகளாக நமக்கு காட்டுகிறது. புதிய ஏற்பாடு ஒரு கட்டளை கொடுக்குது, ஏசித்தனம் செய்யாதிருப்பாயாக. அது செய்யாதிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் வாழ்க்கைன்னு யோசிக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு காட்டுது பல ஏற்பாடுல. அது செஞ்ச வாழ்க்கை எவ்வளவு கெட்டு போவோம் தாவீதுடைய வாழ்க்கை காட்டுது பல ஏற்பாடுல, இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டளையும், புதிய ஏற்பாடு வருகிற கட்டளைகள் அதனோட கற்பனைகளை ஒரு வாழ்க்கையின் வரலாற்றின் சூழ்நிலைகள் மூலமாக நம்ம கற்று தருகிற அருமையான வேத புத்தகமாக பல ஏற்பாடை பார்க்கிறோம். புதிய ஏற்பாடு அதே விதத்தில் பெருமையுடைய ஆபத்து நமக்கு அடிக்கடி சொல்லுது. நம்ம இந்த இதுலயும் நம்ம படிச்சுட்டு வரோம், பிலிப்பியர் 2 அதிகாரத்துல வீண் பெருமையினால நீங்க எதுவும் செய்யாதீங்க அப்படின்னாரு. அது செஞ்சா என்ன ஆகும் அப்படின்றதான் இந்த புதிய பழைய ஏற்பாடுல நம்ம பார்க்கிறோம். பெருமைகளையே ஒரு மோசமான பெருமை வந்து ஜீவனத்தின் பெருமை, சரிங்களா? ஜீவனத்தின் பெருமை அது வந்து யாரு என்ன தாக்கலாம், எத்தனை அனுபவங்களவர்களாவது தாக்கலாம். பல புதிய பழையப்பாடு நமக்கு சொல்லுது கண்களை நிச்ச ஜீவனத்தின் பெருமையை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம எல்லாரும் அது எவ்வளவுதான் அனுபவமா இருந்தாலும், பவுலே சொன்னாரு எனக்கு பெருமை வராத படிக்கு நான் கேர்ஃபுல்லா இருக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஜாக்கிரதையா விழித்திருந்து நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும். வீண் பெருமை இருக்கக்கூடாது. அது பெருமை வந்து துணிகரமா முடியும், அது சாத்தானுக்கு இடம் கொடுக்கறதா முடியும். பல புதிய ஏற்பாடு வசனங்களை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கோ தூரமா நிற்கிறார், இல்லைங்களா? தூரமா நிறந்து தூரமா ஆண்டவர் நம்ம கிட்ட தூரமா இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? உன் இஷ்டத்துக்கு போன்னு விட்டுட்டாருன்னு அர்த்தம், இல்லைங்களா? அவருடைய அவருடைய கிருப நம்ம கிட்ட இருந்து தூரம் போயிருச்சு. அவருடைய கட்டுப்படுத்துகிற கிருப கூட நம்ம கிட்ட இல்ல, இல்லாம போயிடும். அப்படியெல்லாம் புதிய ஏற்பாடுல நமக்கு போட்டிருக்கிற கட்டளைய வரலாற்று நிகழ்ச்சிகளாக காட்டுறதான் பழைய ஏற்பாடு. அப்படி பார்த்து படிச்சீங்கன்னா எத்தனை பாடங்களை படிக்க முடியும் தெரியுங்களா? புதிய ஏற்பாடுல கற்பனைகளாக நமக்கு கொடுத்திருக்கிற த டாக்டரின் சத்தியங்கள் வந்து வரலாற்று நிகழ்ச்சிகளாக பழைய ஏற்பாடுல நமக்கு வருகிறது. அந்த சத்தியங்கள் இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்ன சத்தியங்கள்லாம் இந்த தாவீதுடைய இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் பெருமையினால அவர் செய்ய போன ஒரு பாவத்தின் விளைவுகளை பயங்கரமா நம்ம பார்த்தோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், எவ்வளவுதான் தாழ்மையான பக்திமான தாவீது இருந்தாலும் அவர் தன் இருதயத்தை காத்து கொள்ளாததினால், பெருமைக்கு இடம் கொடுத்ததினால், அந்த பெருமை அவரை எவ்வளவு கோரமான இஸ்ரவேலை எண்ணும்படிக்கு ஒரு பாவத்தை செய்ய வைத்தது. இந்த பாவம் வந்து ஆண்டவர் கட்டளை கொடுக்கல, ஆண்டவர் கட்டளை கொடுக்காத தெளிவாக யாத்ராம 30ல போட்டிருக்கு. ஜனங்களை எண்ணும் போது ஒரு ரேன்சம் மணி அது கட்டணும், அது கட்டாம ஜனங்களை எண்ணக்கூடாது. தாவீது என்ன நினைச்சாரு, ஒரு பெரிய ஆள் ஆயிட்டாரு, இப்போ பெரிய அரசன் ஏகாதிபதி ஆயிட்டாரு, என் இஷ்டத்துக்கு என் ஜனங்கிட்ட செய்ய முடியாதான்ற பெருமையில துணிகரத்துல செய்ய போனாரு. அது சாத்தானால ஏவப்பட்டதுன்னு கூட பார்த்தோம். தேவன் தன்னுடைய கட்டுப்படுத்துகிற கிருபையை அவர் எடுத்துக்கிட்டு இறையாண்மையாக இஸ்ரவேலை தண்டிக்கும்படி தாவீதை தாழ்த்தும்படிக்கு அந்த பாவத்தை அவர் அனுமதித்தார். சாத்தானால கட்டுப்படுத்த, எந்த அளவுக்கு சாத்தானால தாவீது கட்டுப்படுத்தப்பட்டார்னா, அவபக்தியான ஜோவாபே அவருக்கு புத்தி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இது என்ன இப்படி செய்யறீங்கள, இது தப்பு இல்லையான்னு புத்தி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுல இருந்து ஒரு பாடத்தை நம்ம படிக்கணும். போன வாரம் நான் திருப்பியும் அதை வலியுறுத்த பார்க்கிறேன். எவ்வளவுதான் பெரிய விசுவாசியா இருந்தாலும், நம்ம இருதயத்தை காண்டி எவ்வளவுதான் அனுபவம் நமக்கு இருந்தாலும் சரி, நம்ம இருதயத்தை காக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் அவர் ஹார்ட், நம்ம இருதயத்தை காக்கிறவர்களாக நாம் இல்லாம கிருபையின் சாதனங்களை பயன்படுத்தி நம்ம இருதயத்தை காட்டுக்கிட்டு ஆண்டவரோடு ஐக்கியத்தை தொடர்ந்து நம்ம மெயின்டைன் பண்ணலன்னா, நம்ம இருதயமும் பெருமையினால கடினப்படுத்த முடியும். அந்த அந்த மாதிரி சாத்தானுடைய வலையில சோதனையில விழுந்த உடனே மிகுந்த முட்டாள்தனமான பிளண்டர் சொல்லுவோம், மிக முட்டாள்தனமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில நம்மளும் செய்திட முடியும். எவ்வளோ அந்த எந்த அளவுக்கு முட்டாள்தனம் இருக்கும்னா, புத்திசாலியான உலக மக்கள் ஆண்டவர் அறியாத மக்கள் கூட அது செய்ய மாட்டான். ஜோவாப் அது செய்ய மாட்டான், அவன் விசுவாசியே கிடையாது சாதாரண. அதனாலதான் பிசாசுடைய சோதனை அவ்வளவு பயங்கரம் பாருங்களேன். பொதுவான அறிவு இருக்கிற உலக மனுஷர்களுக்கு கூட அது முட்டாள்தனம்னு தெரியக்கூடிய காரியங்களை சாத்தானுடைய சோதனைக்குள்ள விழுந்தவன நம்மளும் செஞ்சிடலாம். அதுல இருந்து நம்மளை காத்து கொள்ளக்கூடிய ஒரே தற்காப்பு ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம் தான் பாருங்களேன். இத அவர் எப்படி விழுந்தார் பார்க்கிறோம், ஒன்னுல இருந்து நாலு வரைக்கும் அதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு மூணுல இருந்து பதினேழு வரைக்கும் ரெண்டு தலைப்புல இந்த பகுதியை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கலாம். முதலாவது தாவீதுடைய பாவத்தை பார்க்கலாம், ரெண்டாவது தாவீதுடைய மனம் திரும்புதல். ஓகே, இந்த ரெண்டு தலைப்புல இதை புரிஞ்சுக்க பார்ப்போம். முதலாவது தாவீதுடைய பாவம், அந்த நாலாவது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஓகே தாவீது சொல்றாரு ஜோவாப் அவன் இல்ல இல்ல செய்யக்கூடாது ராஜாவே, நானும் இல்ல நீ போய் என் மக்களுக்கு ஒரு சென்சஸ் நடத்திட்டு வா, எவ்வளவு பேர் ராணுவம் இருக்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு சென்சஸ் நடத்திட்டு வாங்க. ஜோவாபுக்கு பிடிக்கல, வேண்டா வெறுப்பாக நாலாவது வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அவரு போய் அதை செஞ்சுட்டு வராரு. அதை செஞ்சுட்டு வர அந்த பாதைய நீங்க ஒருவேளை மேப்ல இருந்துச்சுன்னா, சில பைபிள் பழைய பைபிள்ல அந்த அட்லஸ் இருக்கும், அந்த மேப் நாலுல இருந்து ஏழு வரைக்கும் அவர் எப்படி பயணம் செய்து போனார் அப்படின்றத நமக்கு அங்க விளக்கி கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். இதுல ஜோவாப் வந்து ராஜாவுடைய பிரசன்னத்துல இருந்து போய் ஜனங்களை என்ன போனான், அவன் யோர்தானை கடந்து, அது வரும்போது ரெண்ட பார்க்கலாம். யோர்தானை கடந்து எட்டாவது வசனத்துல என்ன வருதுன்னா, எல்லா சுத்தி திரிந்து முழு இஸ்ரவேலையும் போய் சென்சஸ் எடுத்துக்கிட்டு, எட்டாவது வசனத்துல எவ்வளவு டைம் எடுத்துச்சுன்னு போட்டிருக்கு, 9 மாதம் 20 நாள், ஏறக்குறைய 10 மாதங்கள். 10 பெருசா பண்ண முடியாதா? ஓகே, இது பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பிச்ச விதம் எருசலேமிலிருந்து ஆரம்பிச்சு அந்த வசனத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, அந்த 7 3 வசனங்கள் இதைத்தான் சொல்லுது. அவர் எரியோர் அப்படின்ற ஊருக்கு போய் அங்க இருந்து கிலே அப்படின்ற ஊருக்கு மேல போய் திருப்பியும் அங்க இருந்து டைரின்ற ஊருக்கு போய் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அவர் வந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து எருசலேம்ல இருந்து ஆரம்பிச்சாலும் அங்க உள்ளுக்குற ஊர்ல பார்க்காம அந்த பார்டருக்கு போற பிலிஸ்தீன் பார்டர்ல வேண்டா வெறுப்பா அதை செய்யும்படிக்கு 9 மாதம் 20 நாட்கள் முழு இஸ்ரவேல் அங்க மேல பாத்தீங்கன்னா டேன் இருக்கும், அதுதான் அந்த மேல இஸ்ரவேல் மேப்ல கீழே பர்ஷிபான் இருக்கும். நீங்க பைபிள் படிக்கும் போது அடிக்கடி டான் டு பர்ஷிபா அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன, நம்ம ஊர்ல காஷ்மீர் டு கன்னியாகுமரி நம்ம சொல்ற மாதிரி இஸ்ரேலுடைய முழு நீளமே டான் டு பர்ஷிபா. சோ ஆள் போய் ஃபுல்லா சுத்திட்டு வர 9 மாதங்கள் 20 நாள் எடுத்த. ஏன் இவ்வளவு நாள் எடுத்துச்சுன்னா, சீக்கிரம் பண்ணிருக்கலாம், பண்ணிருக்கலாம். நமக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம பண்ணோம்னா எப்படி பண்ணுவோம், ரொம்ப டிலே பண்ணி பண்ணுவோம். ஒருவேளை ஜோவாப் நினைச்சிருக்கலாம் இதுக்குள்ள ராஜா மனசு மாறட்டும், ஒரு முட்டாள்தனத்தை உணர்வாரான்னு பார்த்தா உணரல. 9 மாசம் இதுதான் நம்ம பார்க்கிறோம். இதோட கொடுமை என்னன்னா, இது பாவம் செய்யறாரு, பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அது தப்பா இருக்கிறான்ற பக்திமான் தாவீது 9 மாசம் அந்த பாவத்திலே இன்னும் மனம் திரும்பல. யாரு பாருங்களேன், 9 மாசம் ஏறக்குறைய 10 மாசம்னு சொல்லலாம். தாவீதுடைய பெருமை அவர் இருதயத்தை வஞ்சித்து அவர் இருதயத்தை குருடாக்கிக்கிட்டு இருந்துச்சு இத்தனை நீண்ட காலம். அதுதான் நான் சொல்றேன், ஜீவனத்தின் பெருமை நம்மள ரொம்ப குருடாக்கும், ரொம்ப குருடாக்கும், நம்ம உணரவே முடியாது. இந்த காலகட்டத்துல என்ன தாவீதுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும், மனசாட்சி தூங்கிக்கிட்டு தான் இருந்திருக்கும் இல்லைங்களா. எந்த தேவனுக்கு முன்பதாக எந்த நெருங்கி ஐக்கியமோ பேக்ஸ்லிடன் ஸ்டேட்னுவோம், பின்வாங்கின ஒரு நிலைமை, ஆண்டவரோடு ஐக்கியமோ அந்யோன்யமோ இல்லாத பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறார். என்னென்ன பாவங்கள் இந்த இருதய கடினத்தினாலையும் பெருமையினாலையும் அவர் செஞ்சாரோ தெரியல. கடவுளோட ஐக்கியம் இல்லாம பின்வாங்கின நிலை. ஆண்டவர் அதே நேரத்துல ஏன் அவ்வளவு டைம் கொடுத்தாரு, ஏன் அவ்வளவு டைம் உணர்த்தலன்னா, ஆண்டவர் நமக்கு ரொம்ப மனம் ஒரு தப்பு செஞ்சோம்னா நம்ம மனம் திரும்புறதுக்கு நேரத்தை கொடுக்கிறார். பாருங்க 10 மாசம் கூட கொடுத்திருக்கார். தா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தாவீது என்னன்னா சங்கீதம் எழுதி இருக்கிறார், மான்கள் நீரண்டை வாஞ்சித்து கதறுகிறது போல் தேவனே என் ஆத்துமா உன்னை கதறுது. 10 மாசம் தேவனுடைய உறவில்லாம பெருமை என்ற பாவத்தில் அகப்பட்டு வாழ்ந்திருக்கிறத பார்க்கிறோம். அவரே அந்த நிலைமை பெருமை பண்ணிருச்சுன்னா உங்க இருதயமும் என் இருதயத்தையும் யோசிச்சு பாருங்க. சில பேருக்கு எத்தனையோ வருஷங்கள் பெருமை நம்மள புடிச்சுக்கிச்சுன்னா அவ்வளவுதான், அது நம்மள பயங்கரமா வாட்டி நம்மள குருடாக்காம விடாது. பெருமையின் கோரத்தை நம்ம பார்க்கணும். எத்தனை வருஷங்கள் நம்ம எத்தனை மாதங்கள் பெருமையிலயும் பாவங்களையும் அகப்பட்டு பேக்ஸ்லிடனா வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரோடு உறவு இல்லாம உலக காரியங்கள் உலக பெருமைகள் நமக்கு முக்கியமா போயிருது. யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு பிரம்மாண்டமா அங்க செஞ்சிடல, அதனால தொடர்ந்து போய்கிட்டே இருந்தார் அவரு. ஆண்டவர் ஒரு வாதம் கொண்டு வர வரைக்கும் பாருங்களேன், அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா சில நேரங்கள்ல? நம்ம பின்வாங்கின நிலையில சர்ச்சுக்கு வண்டி வர்றதுக்கு வந்துட்டு போலாம், என்ன பாஸ்டர் கேட்பாங்க இல்லைங்களா, சர்ச்சுக்கு வர மாதிரி வர்றது. ஆனா நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவே கிடையாது. நம்ம பெருமையில நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருப்போம், ஆனா ஒரு கனெக்ஷன் ஒரு உறவு ஆண்டவரோட ஒரு ஐக்கியம் கிடையாது. அப்படி இருக்கலாம். 10 மாசம் பக்திமான் தாவீது இருந்திருக்கிறார், பெருமை அவர் அப்படி செஞ்சிருக்கு பாருங்க. இன்னைக்கு அது நமக்கு ஒரு வார்னிங்கா இருக்கணும். ஓகே, இப்ப முடிஞ்சு அவருடைய பெருமையில ஒரு எண்ணிக்கை வருகிறது. 9வது வசனத்துல என்ன, ஜோவாப் எல்லாத்தையும் முடிச்சிட்டு 10 மாசத்துல வந்து இஸ்ரவேல்ல 800,000 பேர், யூதால 500,000 பேர். ஆக்சுவலா பார்த்தா அது பெரிய நம்பரே கிடையாது. இவங்க எகிப்துல இருந்து வரும்போது அது ரொம்ப பெரிய கூட்டமா இருந்தாங்க. அதெல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தா பெரிய எண்ணிக்கை இருந்துச்சு. இது பெருசே கிடையாது. இந்த எண்ணிக்கைக்கு தான் தாவீது ஏங்குனது. இந்த எண்ணிக்கை வந்து தாவீதுக்கு ரிப்போர்ட் பண்ணும் போது என்ன ஆச்சுன்னு நமக்கு சொல்லப்படல. ஒருவேளை பரிசுத்தாவியானவர் அதை சொல்லாமையே விட்டுட்டார். ஒருவேளை தாவீது பல லட்சங்கள் எதிர்பார்த்திருக்கலாம், 25 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம், 1 கோடின்ற மாதிரி. தாவீது அது சொல்லல, அவருடைய பெருமைய ஒடுக்கிற மாதிரி தான் இந்த நம்பர் வந்திருக்கு பாருங்களா. அது பரிசுத்தாவி போடக்கூட இல்லை. என்ன தாவீது இந்த பாவத்தை செஞ்சாரு, அந்த அந்த பாவத்தினால அவருக்கு வந்த இன்பங்கள் என்ன, யோசிச்சு பாருங்க. என்ன என்ஜாய் பண்ணாரு, முட்டாள்தனமான பாவம். ஓகே, அந்த நம்பர் இப்ப கிடைச்சிருச்சு, சந்தோஷமா பெருமை பாராட்டிக்கிறியா? 800,000 ஜனங்க இருக்கிறாங்க இஸ்ரேல்ல, 500,000 ஜூடால இருக்கிறாங்க, பெருமை பாராட்டிக்கிறது. அதுல என்ன வந்துச்சு தாவீதுக்கு, யோசிச்சு பாருங்களேன். அதான் தான் வேதம் சொல்லுது, பாவம் மாதிரி ஒரு முட்டாள்தனமான காரியம் உலகத்துல கிடையாது. முட்டாள்தனம் அநித்தியமான பாவ சந்தோஷங்க. ஓகே, ஒரு நாள் கேட்டாரு, கேட்டாரு பார்த்தா பெரிய நம்பர் கூட இல்லை. அதுல வச்சு என்ன பெருமை பாராட்டிக்கிறது? அந்த பெருமை அந்த சந்தோஷத்தை பரிசுத்தாவி எப்படி ரெக்கார்டு கூட பண்ணல. கொஞ்ச நேரம் இன்பத்துக்காக எத்தனை பெரிய பயங்கரமான விளைவுகள் வருது பாருங்களேன். இதுதான் பாவம். இந்த பாவத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அதனால தேசமே வாதைய நம்ம சந்திக்கிறத பார்க்கிறோம். இது உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய வார்னிங். என்ன, நம்ம வந்து பியூரிட்டன் சொல்லுவாங்க, we should softly walk with God. ரொம்ப நுணுக்கமாக நம்ம மனசாட்சி ஒழுங்கா இருக்க ஆண்டவர்கிட்ட நம்ம ரெகுலரா பாத்துக்கிட்டு வாழ பார்க்கணும். வெளிவேஷம் போடுறது நம்ம எல்லாருக்கும் நல்லா வரும் இல்லைங்களா? வெளிவேஷம் போட்டுக்கிட்டு நம்ம பல நாட்கள் பல மாதங்கள் அப்படி வாழலாம். ஆனா நம்ம மனசாட்சிக்கும் ஆண்டவருக்கு விரோதமா ஏதாவது பாவம் இருக்கான்னு பார்த்து அதை அடிக்கடி ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு ஒரு உணர்வுள்ள மனசாட்சியோடு நம்ம வாழ பார்க்கணும். பாவம் இல்லைன்னா நம்ம விழுந்துருவோம் பாவத்துல. நம்ம விசுவாச அறிக்கையில பர்சிவரன்ஸ் ஆஃப் சேன்ஸ், பரிசுத்தவான்களுடைய விடாமுயற்சி அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. அதுல வந்து ஒரு விசுவாசி பாவத்துல எப்படி விழுவான், அந்த பாவத்துல விழுந்த பிறகு அவனுக்கு ஏற்படுகிற காரியங்கள் என்ன பாருங்க, நான் படிக்கிறேன். நாலு காரணங்களால ஒரு விசுவாசி பாவத்துல விழுகிறான். நீங்களும் நானும் இந்த மாதிரி தாவீது விழுந்த மாதிரி விழுந்துட முடியும். எதனால? நாலு காரியம். சாத்தானுடைய சோதனையினாலையும் உலகத்தின் கவர்ச்சினாலையும், ரெண்டாவது நமக்குள்ளுக்குள்ள இருக்கிற எஞ்சி இருக்கிற பாவத்தின் தூண்டுதல்னாலையும், முக்கியமா நாலாவது, இதெல்லாம் இருக்கத்தான் செய்து, இதெல்லாம் தூண்டத்தான் செய்து, நாலாவதாக கிருபையின் சாதனங்களை நாம் தள்ளி வைப்பதனால். பல நாட்கள் ஜபம் பண்றதுல, பல நாட்கள் வேதத்தை படிக்கிறதுல ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற கனெக்ஷன் இல்லாத போது என்ன நடக்குது? நாம் கொடுமையான பாவங்களில் விழக்கூடியவர்கள். குளிர்ந்து மாத்திரம் இல்ல, அதுல பல நாட்கள் தொடர்ந்து கூட அந்த பாவத்துல நம்ம இருந்துடலாம். அதனால என்னங்க, என்ன நடக்க போகுது உங்களுக்கு என்னன்னு தெரியாது. அதனாலதான் நம்ம விளைவுகள் வாழ்க்கையில சந்திக்கிறோம். என்ன, ஏழு விளைவுகள் போட்டிருக்கு. முதலாவது, கடவுளை கோபப்படுத்துகிறோம், பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறோம், நமக்குள்ள இருக்கிற வளர்ந்து இருக்கிற தேவனுடைய கிருபைகளை நாம் கொலைத்து கொள்கிறோம், நமக்குள்ள இருக்கிற ஆறுதல் சந்தோஷத்தை எல்லாத்தையும் கெடுத்துக்கிறோம், நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறோம், நம்ம மனசாட்சியை காயப்படுத்துகிறோம். மற்றவர்கள் நம்மளை பார்க்கும் போது ஆண்டவருக்கு சாட்சி இல்லாதபடிக்கு, நீ காலையில நம்ம பார்த்த மாதிரி எதோ பேசுறதோ எப்படி எப்படியோ நம்ம பார்த்தாவே ஆண்டவருக்கு சாட்சி இல்லாத மாதிரி நம்ம வாழ்க்கை போய்விடும். கடைசியாக தற்காலிகமான தண்டனையை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து விடுகிறோம், ஆண்டவருடைய சிச்சைகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்துகிறோம். தாவீதுடைய இருதயத்திலேயே அப்படி ஏற்பட்டுச்சுன்னா நீங்களும் நானும் என்னங்க, தாவீது எப்படி விழுந்துட்டாரு பாருங்களா, 10 மாதங்கள் அந்த விழுந்த நிலையிலேயே அவர் இருந்ததை பார்க்கிறோம். நீங்களும் நானும் விழுவலாம். ஆகவே நாம் விழக்கூடியவர்கள், நம்முடைய இருதயம் கேடான இருதயம், வஞ்சனையான இருதயம், நம்ம வேதத்தை தள்ளி வச்சோம், ஆண்டவரோடு ஜபத்துல கொஞ்சம் சோம்பலா இருந்தோம்னா நம்ம இருதயத்துக்கு பாவமோ பெருமையோ வந்து முட்டாள்தனமான காரியங்கள் செய்யும்படிக்கு சாத்தான் நம்மளை சோதிச்சு செஞ்சு வச்சிருவோம். அதனாலதான் நம்முடைய ஆபத்தை தொடர்ந்து, நமக்கு இருக்கக்கூடிய இருதயத்தின் ஆபத்தை உணர்ந்து தாழ்மையா இருக்கும் போதுதான் சுய நம்பிக்கை இல்லாம ஆண்டவர்ல நம்ம சார்ந்திருக்க பார்ப்போம். இதைத்தான் அந்த முக்கியமா நம்ம பார்த்ததுல இருந்து படிச்சுக்கணும். நீங்க ஒருவேளை இங்க இருந்து ஆண்டவருடைய உறவுல தாண்டி தூரம் இருந்து ஒருவேளை தப்ப செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுல இருந்து எப்படிங்க வெளியே வர்றது? வாட் இஸ் த பார்ட் ஆஃப் ரெஸ்டரேஷன்? ஆமாங்க, நான் சில தப்புங்க செஞ்சுட்டேன், தப்பு செஞ்சு விழுந்துட்டேன், இது தப்புன்னு தெரியுது, இதுல இருந்து நான் விடுபட்டு நான் எப்படி வெளியே வருவது? உண்மையான விசுவாசிகள் எப்படி இதுல இருந்து தப்பித்து வருவது? ஹவு டு பி ரெஸ்டோர்டு இல்லைங்களா? அதே விசுவாச அறிக்கை நமக்கு சொல்லுது, இந்த பாவத்தில் விழுந்தா ஆனா உண்மையான விசுவாசிகள் மனம் திரும்பி தங்களுடைய மனம் திரும்புதலை புதுப்பித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்து மூலமா காக்கப்படுவார்கள். ஓகே, தாவீதுடைய பாவத்தை நம்ம பார்த்தோம். ஒரு பாவத்தை செஞ்சாரு, அதனால எந்த இன்பத்தையும் காணல, அது என்ன கண்டாருன்னு கூட தெரியல, ஆனா செஞ்சு முடிச்சுட்டாரு. நமக்கும் நம்ம என்ன செஞ்சோம்னு கூட சில நேரங்களில் தெரியாம இருக்கலாம், அது தப்புன்னு கூட தெரியாம இருக்கலாம் இல்லைங்களா, அது ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சிருக்கணும் கூட தெரியாம இருக்கலாம், அப்படியே அமைதலா இருந்துட்டு ஆண்டவருடைய தண்டனை வாங்கிட்டு இருக்கலாம், ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு கனெக்ஷன் இல்லாம இருக்கலாம், மனசாட்சியில சமாதானம் இல்லாம இருக்கலாம். நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஓகே, அப்படி பார்த்து நம்ம தப்ப உணர்ந்தோம்னா பரிசுத்தாவி தாவீதுடைய பாவத்தை மாத்திரம் இல்ல, அவர் எப்படி புதுப்பிக்கப்பட்டார் இல்லைங்களா, அவர் எப்படி மனம் திரும்பினார் என்றதும் நமக்கு போட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மனம் திரும்புதல்னா எல்லாமே மனம் திரும்புதல் இல்ல, மனம் திரும்புதுனா என்ன, ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 செகண்ட், ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே, முடிஞ்சிச்சு, நான் மனம் திரும்பிட்டேன் பாருங்க, எவ்வளவு ஈஸி. அதுல மனம் திரும்புதல், உண்மையான வேத பூர்வமான மனம் திரும்புதல் வந்து இந்த 5 குணங்கள் இருக்கணும். ஓகே, அத தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்து படிப்போம், ரொம்ப அவசியம் நமக்கு. இப்பதான் சங்கீதம் 51 நம்ம படிச்சோம், அதுக்குள்ள மறந்துருப்போம் நம்ம இல்லைங்களா. ஏன்னா நம்ம வாழ்க்கையில பாவத்தை விசுவாசி டீல் பண்ண கத்துக்கலன்னா ஆண்டவரோடு உறவுல அவன் சரியாவே இருக்கவே முடியாது இல்லைங்களா. அந்த பாவத்தை டீல் பண்ணக்கூடிய அந்த பாவத்துக்கு ஒரே மருந்து, நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, எல்லா பிரச்சனைகளும் அநேக நேரங்கள்ல உறவுகள பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை வர்றதே நமக்கு காரணம் ஒரு மெயினா ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுனாலதான். ரொபாட்டிக்கலா ஆண்டவருக்குனா நமக்கு இருக்கிற உறவுல ஒரு மாறுபாடு முரண்பாடு இருப்பதனாலதான் ஆண்டவர் பல விதங்கள்ல சொல்றாரு என்கிட்ட நீ சரியா இல்ல. அதை சரி பண்ணிக்கணும் முதல்ல. அது சரியா இருந்தாதான் எல்லாம் சரியா இருக்கும். ஓகே, ஆண்டவரோடு எனக்கு நான் ஒரு தப்பு செஞ்சிருந்தேன்னா எப்படி, வாட் இஸ் த பாத் ஆஃப் ரெஸ்டரேஷன், பாத் ஆஃப் ஜென்யூன் ரிப்பென்டன்ஸ் அப்படின்னு இதுக்கு தலைப்பு கொடுத்துருக்கேன். அஞ்சு குணங்கள் நம்ம பார்த்து நம்ம படிக்கலாம். முதலாவது உண்மையான மனம் திரும்புதல். பாவத்துக்காக துக்கப்படும், பாவத்தினுடைய விளைவுகளுக்காக துக்கப்படுறதில்ல. உண்மையான மனம் திரும்புதல் பாவத்துக்காக துக்கப்படும், பாவத்தின் விளைவுகளுக்காக துக்கப்படுறதில்ல. பாருங்க, தாவீது 10வது வசனத்துல என்ன போட்டிருக்கு, இவ்விதமா ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. ஏன் யோசிச்சு பாருங்க, என்னத்துக்கு? ஏதாவது ஆண்டவர் தண்டனை கொடுத்தாரா? ஏதாவது வாதை வந்துச்சா? ஏதாவது விளைவு வந்துச்சா? இல்லவே இல்லை. ஒரு மறு ஜென்மம் அடைந்த தேவனுடைய பிள்ளை, இதுதான் தேவனுடைய பிள்ளைக்கு அடையாளம். சில நேரங்கள்ல என் மாம்சமோ சோதனையின் வல்லமையினாலேயோ நான் பாவம் செஞ்சுட்டு அதுல ஒருவேளை விழுந்துட்டாலும், கொஞ்ச நாள் கழிச்சோ இல்ல சீக்கிரமோ உண்மையான தேவனுடைய பிள்ளை அந்த பாவத்தினுடைய இயற்கைக்காக இப்படி செஞ்சிட்டேனேன்னு ஒரு துக்கம், எதுவுமே நடக்காம இருக்கலாம், யாருக்குமே தெரியாம இருக்கலாம், ஆனா நான் இப்படி செஞ்சிட்டேனேன்ற ஒரு துக்கம், ஒரு வாதித்தது, இருதயத்தை வாதித்தது. இந்த பாவம் செஞ்சதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? யாருக்கும் தெரியல, நான் ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன். என்னத்தை கண்ட? அதனால என்னத்தை கண்ட? ஆண்டவருடைய சந்தோஷத்தை இழந்த, பரிசுத்தாவினுடைய சமாதானத்தை இழந்த, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அநித்தியமான பாவ சந்தோஷங்களுக்காக எவ்வளவு பின்வாங்கின நிலைமையில நான் போயிட்டேனே, பாவத்தினுடைய கோரம் எவ்வளவு அருமையான, ஆண்டவர் அவருக்கு விரோதமா இப்படி பாவத்தை செஞ்சிட்டேனேன்னு சொல்லி எந்த விளைவும் வராம இருக்கலாம், யாருக்குமே தெரியாம இருக்கலாம், ஆனா அவனுக்குள்ள அந்த பாவம் இப்படி செஞ்சிட்டேனேன்ற ஒரு துக்கம், ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சிட்டேனேன்ற ஒரு துக்கத்துல தான் உண்மையான மனம் திரும்புதல் ஆரம்பிக்குது. பாருங்க, ஆண்டவருடைய உறவை நான் இழந்துட்டேனே. இவ்விதமாய் தாவீது ராஜா 10வது வசனம், இருதயம் அவனை வாதித்தது. எவ்வளவு பிரயோஜனமான பாடம் பாருங்க. தாவீது நினைச்சாரு, தான் பாவம் இந்த பாவம் செய்யறதுனால தன்னுடைய ஜனங்களுடைய ராணுவ எண்ணிக்கை தெரியறதுனால பெரிய இன்பம் எனக்கு கிடைக்கும்னு நினைச்சாரு. ஆனா அந்த பாவம் அவருக்கு என்னதான் கொண்டு வந்துச்சு? இதய வாதிப்பத்தான் கொண்டு வந்துச்சு. எல்லா பாவமும் இப்படித்தான். பிசாசு நமக்கு முன்னாடி இது கிடைக்கும், உனக்கு ஏவால இருந்து ஆரம்பிச்சு ஜூடாஸுக்கு எல்லாருக்கும் அவன் என்ன காத்துறது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி அழகா இருக்கும் இதுன்னு, ரொம்ப இன்பமா இருக்கும்னு நம்மள கவர பண்ற மாதிரி காட்டுறது. இப்ப சின்ன பசங்க எல்லாம் இருக்கிறீங்க, சேட்டன் உங்களை தவறான வழியில கொண்டு போறதுக்கு என்ன பண்ணுவான், ஹி வில் டெம்ப்ட் யூ இல்லையா? டெம்ப்ட்னும் போது ஹி வில் கிவ் யூ சம் பேட். பேட்னா ஒரு எலி பிடிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு எலிக்கு ரொம்ப தேங்காய் ரொம்ப இஷ்டம் இல்லையா, அந்த தேங்காய் காட்டுற மாதிரி அந்த தேங்காய் வச்சிருவோம் ஒரு இடத்துல, அந்த எலி அந்த தேங்காய் நல்லா இருக்குதேன்னு போய் கடிக்க போவோம், டக்குன்னு மாட்டிக்கும் அந்த பாக்ஸ்ல இல்லையா. அதே மாதிரிதான் சாத்தான் நமக்கு இந்த இன்பத்தை கொடுக்கற, நல்லா இருக்கும் இது, வா வான்னு காட்டி மாட்ட வச்சு நமக்கு வெறும் வாதைய வேதனையை தான் கொடுக்கற. ஏவால இருந்து ஆரம்பிச்சு ஜூடாஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அது முட்டாள்தனம் எவ்வளவு பாருங்க. பாவத்துக்கு இடம் கொடுக்கறது, ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்ம இழக்கிறது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு பாவமும் கடைசியில இந்த மாதிரி வாதையில தான் போய் முடியும். வேதனையில பாம்பு கிடைக்கிற நீதிமொழிகள் 23:33 போட்டிருக்கு, சர்ப்பம் கடிக்கிற வலியும் தேல் கடிக்கிற வலியும் நமக்கு வந்தே வரும். ஓகே, தாவீது முதல் உண்மையான மனம் திரும்புதல், இது யாருமே சொல்லல, எந்த வாதையும் வரல. இது பாருங்க, அவருக்கு இந்த மாதிரி அவருடைய இருதயம் பாதிக்கப்பட்டது எப்போ? அந்த தீர்க்கதரிசி வந்து திட்டின பிறகு இல்ல, இல்ல ஒரு வாதம் வந்த பிறகு இல்ல, யாருமே அவருக்கு சொல்லாத போது அவன் இப்படி பண்ணிட்டனே, நான் இப்படி ஜனங்களை எண்ணிட்டனே, தானா தன் பாவத்தை உணர்ந்து அவருக்கு அந்த வேதனை வந்தது. இது கடவுளுடைய வேலை. அநேக பேருக்கு ரெப்ரோபேட் என்னவாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளா இல்லாதவர்களுக்கு பாவம் செய்யும் போது ஆண்டவர் அவங்க வழியில அவங்க விட்டுறாரு, அவங்க இதயம் கடினப்படும்படி இல்லையா. இன்னும் கடினப்பட்டு போ, இன்னும் கடினப்பட்டு போன். ஆனா உண்மையான அவருடைய பிள்ளைக்கு அவருடைய மனசாட்சி தூங்கிட்டு இருந்தாலும் அதை எழுப்பி, அதை தட்டி எழுப்பி அவங்களுக்கு உணர்த்துறாரு இது பாவம் அப்படின்னு சொல்லி. பாருங்களா, தாவீதுடைய இருதயம் இன்னும் கடினப்பட்டு போகல. ஓ, 10 மாசம் ஆனாலும் மனசாட்சி தூங்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த உள்ளார்ந்த ஆவிக்குரிய மனுஷன் இப்போ எந்திரிச்சுட்டாரு, எந்திரிச்சு பாருங்களா. அவருக்குள்ளேயே அவர் இருதயம் வாதித்தது அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிச்சு வேதனை. இதுதான் பாவத்தினுடைய மெய்யான உணர்வு. யாருமே எனக்கு சொல்ல வேண்டியதில்லை, நான் செஞ்சது தப்பு, ஆண்டவருக்கு விரோதமாக தப்பு இல்லைங்களா. 1 வருஷத்துக்கிட்ட அதுல இருந்தாரு, ஆனா இப்ப தேவனுடைய கிருபையினால அதை உணர்த்தப்படுது. கடவுளுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஏன்னா ஒரு மனுஷனை ரெஸ்டோர் பண்ணும் போது முதல்ல உணர்த்துறது அவனுக்கு ஆண்டவர் இதை உணர்த்துவார். அந்த பாவம் கடவுளுடைய பிள்ளையா இருப்பதனால் சோதனை வந்தாலும் ஆண்டவர் அவரை விடல பாருங்களா. இந்த உண்மையான மனம் திரும்புதல் அவர் இதயம் அடிச்சுக்கும் போது அந்த குற்றத்தை அவர் உணர்ந்து முதல் ஸ்டெப்புக்கு வர்றார். எந்த பாவியும் எந்த பாவமும் அந்த பாவத்தின் விளைவு வந்தவன எல்லாரும் பச்சாத்தாபம் படுவாங்க. அதுக்கு பேர் மனம் திரும்புதல் இல்லை பாருங்களா. ஒரு திருடன் ஜெயில மாட்டிக்கிட்டானா அவர் ரொம்ப வருத்தப்படுவான், அது மனம் திரும்புதலா. ஒரு வேசித்தனம் செஞ்சிட்டு இருக்கிறவங்க ஒருவேளை ஏட்ஸ் வந்துருதுன்னு வச்சுக்குவோம், அவர் ரொம்ப வருத்தப்படுறான் இப்போ, அது மனம் திரும்புதல்ல. அது இல்ல மனம் திரும்புதல், எந்த யாருக்குமே தெரியாது எந்த விளைவும் வரல இன்னும், ஆனா அது தப்பு, ஆண்டவருக்கு விரோதமா நான் செஞ்சிருக்கிறேன்னு ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னா அது கடவுளுடைய செயலுங்க பாருங்க. அதனால தான் வருது, நமக்கு கஷ்டம் பிரச்சனை வர்றதுனால ரிப்பென்டன்ஸ் இல்ல பாருங்க. அத ஓகே. ரெண்டாவது மனம் திரும்புதல், உண்மையான மனம் திரும்புதலுக்கு ரெண்டாவது அடையாளம் என்ன, நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம முழு பொறுப்பை எடுத்துக்கிட்டு உண்மையான நேர்மையான தாழ்மையான அறிக்கை செய்யறது பாருங்களா. உண்மையான என்ன செஞ்சார் தாவீது 10வது வசனத்துல, நான் மனசு வதச்சிட்டு தனக்குள்ளேயே ஜெபம் பண்ணிக்கிட்டாரா, என்ன போட்டிருக்கு படிங்களா 10வது வசனம்.
இதுதான்
ஞானத்தின் பாதை, இதுதான். சின்ன பிள்ளைங்க நீங்க இருக்கிறீங்களா, உங்க அப்பா அம்மா அடிச்சதுனால நீங்க தப்புன்னு உணர்றது இல்ல. You want true repentance? கடவுள் உங்க உள்ளத்துல வேலை செஞ்சிருக்கிறார்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? யாருமே அடிக்கல, யாருமே உங்களுக்கு ஒண்ணும் சொல்லல, நீங்க ஒரு தப்பு செஞ்சிட்டீங்கன்னா அதனால மனசுல வேதனை வருதா, துக்கம் வருதா? That is the work of God. சரிங்களா? உண்மையான the saving repentance, the grace of repentance. நமக்கு அந்த பழைய பாட்டுல வரும், திருடனாய் பார்த்து திருடாவிட்டா திருட்ட நிறுத்த முடியாதுன்ற மாதிரி அவங்களா பார்த்ததை உணரும் போது, இது தப்பு, நான் செஞ்சது ஆண்டவருக்கு விரோதமா தப்புன்ற ஒரு துக்கம் வரும்போது அந்த துக்கத்துல தாங்க ரட்சிப்பு ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா. அது மாத்திரம் முதலாவது அது வரணும். அது வந்துட்டு உண்மையான நேர்மையான அறிக்கையை நாம் பார்க்கிறோம் சரிங்களா. எத்தனை பேருக்கு இது வர்றது இல்ல, இத்தனை வருஷம் பின்வாங்கி வாழ்ந்திருந்தாரு, இப்போ நேர்மையா அதை அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம்ல, அதை நியாயப்படுத்துறது இல்ல, மத்தவங்க சூழ்நிலை மேல காரணம் சொல்றது இல்ல, மத்தவங்க மேல காரணம் சொல்லல இல்லைங்களா. அந்த பாவத்தினுடைய கோரத்தை இது எத்தனை மாதத்துக்கு முன்னாடி செஞ்சது, 10 மாசத்துக்கு முன்னாடி செஞ்சது, அப்போ செஞ்சது முடிஞ்சிச்சேன்னு போகல. அந்த பாவத்தினுடைய கோரத்தையும் கிராகத்தையும் மறைக்காம சங்கீத நீதிமொழிகள் சொல்ற மாதிரி தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்கிறவன் அத உண்மையா கன்ஃபஸ், நேர்மையா கன்ஃபஸ் பண்ணி, நான் தப்பு செஞ்சுட்டேங்க நீங்க பண்றீங்களா, அந்த மாதிரி நேர்மையா மறைக்காம நம்ம எல்லாம் என்ன பண்றது, அட்ஜஸ்ட் பண்றது. அவங்கனாலதான் நான் செஞ்சேன், இவங்க பண்றதுனாலதான் நான் செஞ்சேன், அந்த சூழ்நிலை, இந்த சூழ்நிலை, அந்த யாருக்கு இல்லாத கஷ்டம்னு நம்முடைய பாவத்துக்கு சூழ்நிலை மேல, ஆண்டவர் மேல, மத்தவங்க மேல பொறுப்பு பழி போடுற வரைக்கும் அதுக்கு பேர் மனம் திரும்புதலே கிடையாது. இந்த பாவத்துக்கு காரணம் நான் தான். முழு பொறுப்பு ஆனஸ்டா ரிப்பென்ட் பண்ணி ஆனஸ்டா அது நம்ம பொறுப்பை எடுத்துக்கிற வரைக்கும் இறக்கம் நம்மளுக்கு கிடைக்காது. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான். ஏன் ஆண்டவருடைய இறக்கம் சில பேர் கிடைக்கிறது இல்ல? காலத்துக்கும் நம்ம மத்தவங்க மேல பழி போட்டுக்கிட்டு இருக்கிறது. உண்மையான ரிப்பென்டன்ஸ் நம்மள ஜட்ஜ் பண்றது, நம்மள ஜட்ஜ் பண்ணி நமக்கு அகேன்ஸ்டா ஒரு ஜட்மெண்ட கொடுக்கிறது. இது நான் செஞ்ச பாவம் தாழ்மையா அது சொல்றது. அந்த மனம் திரும்பதனுடைய ஆழத்தை பாருங்களேன். நான் ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க, எல்லா செய்யற தப்பு தானே. நான் ஒரு ராஜா என்னங்க பண்ணிட்டாரு, அந்த ராஜா அவருடைய ஜனங்களை என்னார். மத்தவங்களுக்கு பார்த்தா அது பெரிய தப்பா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அவர் பாருங்க என்னென்ன சொல்றாரு அந்த 10வது வசனத்துல. முதலாவது, நான் இப்படி செய்ததினால் பெரிய பாவத்தை செய்தேன். ரெண்டாவது, இப்பொழுது ஆண்டவரே உமது அடியானில் அக்கிரமத்தை நீக்கிவிடும். பெரிய பாவம் அக்கிரமம். மூணாவது, நான் மகா புத்தியின்மையாய் செய்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் தாழ்மை. எவ்வளவு அனுபவம் இருக்குது உனக்கு, அறிவு இல்லையா ராஜா? நீ எல்லாம் ஒரு ராஜாவா? நீ இப்படி அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. பயங்கர பிளண்டரை நான் செஞ்சிட்டேன். மகா புத்தியின் பைத்தியகார்த்தனமா நான் செஞ்சிட்டேன். சாதாரண பைத்தியம் இல்ல, மகா புத்தியின்மையா நான் செய்தேன். பாருங்க அந்த அறிக்கையில எப்படி இருக்கணும். யோபு கூட தெரியும் இது முட்டாள்தனம் பைத்தியகார்த்தனம். ஒரு அவிசுவாசி கூட தெரியும் இது. ஆனா நான் புத்தியின்மை பைத்தியத்தனமா செஞ்சிட்டேன் நான். பாருங்க இதுதாங்க ஒவ்வொரு பின்வாங்கின இதயமும் நம்ம உணரணும். இறக்கத்தை பெறணும்னா உண்மையான நேர்மையான முழு பொறுப்பை நம்ம எடுத்துக்கிற அறிக்கை அங்க இருக்கணும். முதலாவது, விளைவுகள்னால நம்ம துக்கப்படக்கூடாது. பாவத்தை இப்படி செஞ்சுட்டுமே துக்கப்படணும். ரெண்டாவது, அதுக்கு முழு பொறுப்பை எடுத்துக்கிட்டு நேர்மையான அறிக்கை இருக்கணும். அந்த கன்விக்ஷன் பாருங்களா, அதனோட உண்மை பாருங்க. அது எவ்வளவு மனப்பூர்வமா தன்னை எக்ஸ்கியூஸே அவர் பண்ணிக்கல. நான் செய்யறது என்ன பண்றது, சாத்தா என்ன, சாத்தான் தான் சோதிச்சா. நம்ம சொல்றது என்ன, சாத்தானுடைய சோதனை அது. அந்த பிசாசை நான் விரட்டுகிறேன், அதை நான் கட்டு, அதெல்லாம் இல்ல. சாத்தா தான் அவரை சோதிச்சது. அவருக்கு கொஞ்சம் கூட சாக்கு போக்கு, அன்ஸ்பேரிங் என்னுவாங்க, கொஞ்சம் கூட சாக்கு போக்கு பண்ணாம தன்னையே அவரு ஆக்கினைக்குள் தீர்க்கிற மாதிரி. மற்றவர்கள் அது பெருசா இருக்கலாம், நான் பெரிய பாவத்தை செய்தேன் தேவனுக்கு முன்பதாக, அவருடைய பிரமாணத்திற்கு முன்பதாக, அவருடைய அதிகாரத்துக்கு முன்பதாக. மனுஷர்களுக்கு இது பெருசா தெரியாம இருக்கலாம், ஆனா அவர் தான் ராஜா. அவருடைய அதிகாரத்தை மிஞ்சி துணிகரமா நான் செய்ய ஆரம்பிச்சேன். அவர் பேச்ச அடங்காம நான் போனேன். தாவீதை முற்றிலுமா ஏற்றுக்கொண்டு, இது ஒரு உண்மையாகவே என்னுடைய முட்டாள்தனம். அது மாத்திரம் இல்ல, அவருடைய அறிக்கையில் என்ன இருக்கு, இப்பொழுது ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, பெரிய பாவத்தை செஞ்சிட்டேன், பெரிய முட்டாள்தனம் அது. அதோடு இருக்குல்ல, அதை அந்த பாவத்தை நீக்கி விடுங்க. அந்த குற்றத்தை அவர் உணர்றாரு, அவரால் தாங்க முடியாம அந்த குற்றத்தை அவர் உணர்றாரு. பாருங்க நம்ம பாவத்தை அறிக்கை இடும்போது மற்றவர்கள் மேலேயோ சூழ்நிலைகள் மேலேயோ குற்றத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போனா முடியாது. அது சும்மா வாய் பேச்சுக்கு மாத்திரம் இல்லை, உண்மையா இதுக்கு பொறுப்பு நான் தான் உணர்றோம். உணர்றீங்களா? நிறைய நேரங்களை நம்ம உணர்றது இல்லைங்க. அதை உணர்ற வரைக்கும் நமக்கு இறக்கம் கிடைக்காது. உண்மையான மனம் திரும்புதல் டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த சூழ்நிலைக்கு நான் தான் காரணம், என் பாவம் தான் காரணம். அதை உணர்ந்து ஓப்பனா ஹானஸ்டா நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கையிடணும். இது வந்து நமக்கு வர்றது இல்லை நேச்சுரலா. திருப்பிய ஒரு உண்மையான மனன் மறுஜன்மம் அடைஞ்ச ஒரு விசுவாசிக்கு தான் இது வரும். அப்படி அடையாதவங்க யாருக்குமே வராது. ஆதாம்ல இருந்து தொடங்கி இந்நாள் வரைக்கும் நம்ம என்ன கத்துக்கிட்டோம், ஆதாம் என்ன சொன்ன, ஏன் அவ்வளோ பெரிய வீழ்ச்சி நடந்துருச்சு, ஏன்பா இதை செஞ்சேன்னு ஆதாம் என்ன சொன்னாரு, என் மனைவி தான் காரணம் இல்லைங்களா, என் மனைவி தான். நீ அவ நீங்க கொடுத்த மனைவி, நீங்க இந்த சூழ்நிலையில போட்டீங்க, நான் கேட்ட மனைவி, நீங்க கொடுத்த மனைவினாலதான் நான் இப்படி செஞ்சேன். அதே தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும். ஆனா உண்மையான மனம் திறந்ததில் அப்படி இல்லையே. முழு பொறுப்பை நம்ம எடுத்துக்கணும். மூணாவது மனம் திரும்புதல் இருக்கிற காரியம் வந்து, மனம் திரும்புதல் வந்து நம்ம அந்த பாவத்துக்கு மன்னிப்பு மாத்திரம் இல்ல, அந்த பாவத்துல நமக்கு ஏற்பட்டிருக்கிற குற்றத்துக்கும் தீட்டுக்கும் விடுதலையை கேட்டு சுத்திகரிப்ப கேட்டு ஆண்டவரோடு மீண்டுமாக ஒப்புரவாகி இனிமேல் தொடர்ந்து அந்த பாவம் செய்யாதபடிக்கு எனக்கு கிருபை கொடுங்கன்னு கேட்கும். என்ன கேக்குறாரு, ஆண்டவரே என் பாவத்தை சுத்தம் பண்ணிருங்க, என்ன மன்னிச்சிருங்க மாத்திரம் இல்ல, அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், அடியானின் அக்கிரத்தை நீக்கிவிடும். சங்கீதம் 51 படிக்கும் போது நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம ஒரு பாவத்தை செய்யும் போது ரெண்டு காரியம் நடந்து போகுது. ஒன்னு, ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு லீகல் கில்ட் வந்துருது, ஒரு சட்டபூர்வமான குற்றத்தை, ஒரு பிரமாணத்தை உடைச்சிட்டோம், ஒரு நீதியை உடைச்சிட்டோம், அதுக்கு அவருக்கு விரோதமாக ஒரு கில்ட் ஏற்பட்டுருது, அவருக்கும் நமக்கும் உறவுல ஒரு பிழை ஏற்படுது. ரெண்டாவது, அந்த பாவம் நம்மள தீட்டுப்படுத்தியது இல்லைங்களா, இது ரெண்டும் உணர்ந்ததுனாலதான் அவர் பாருங்களேன், அடியானின் அக்கிரமத்தை ரிமூவ் மை இனிக்விட்டி, புட் அவே மை இனிக்விட்டி அப்படின்றார். அது அவரு அது ரெண்ட கேட்கிறாரு, அதுல மூணு விஷயத்த அவர் கேட்கிறாருன்னு வைப்போம். முதலாவது, ஆண்டவரே உமக்கு முன்பதாக இருக்கிற அந்த குற்றத்தை நீக்குங்க. ரெண்டாவது, என் ஆத்துமால ஏற்பட்டிருக்கிற சீட்டை நீக்குங்க. மூணாவது, இது முக்கியமா கவனிக்கணும், நான் பல காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அது இன்னும் கொஞ்சம் ஆழமா இதை புரிஞ்சுக்கணும்னு பாக்குறேன். மூணாவது, ஒவ்வொரு பாவத்துக்கும் இந்த வாழ்க்கையில சில விளைவுகள் இருக்கு. ஆண்டவர் மன்னிக்கத்தான் செய்யறாரு, அந்த குற்றத்தை எடுக்கத்தான் செய்யறாரு, நம்முடைய ஆத்மா கரப்பட்டிருக்கிறத சுத்திகரிக்க செய்யறாரு. ஆனா அவருடைய பராமரிப்பின் அரசாங்கத்துல அந்த பாவத்துக்கு விளைவுகள் நம்ம வாழ்க்கையில வரும். தாவி நம்ம பாவ மன்னிப்பு கேட்கும் போது அந்த விளைவுகளை ரத்து செய்யுங்கன்னு கூட கேட்கிறார். நம்மளும் அதை ஜெபம் பண்ணலாம் இல்லைங்களா. ஆனா நம்ம அதை வித்தியாசத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவுடைய தியாக பலியினால நம்ம உண்மையா மனம் திரும்பி ஆண்டவரை நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா அந்த குற்றத்தை நீக்கிறாரு, நம்ம ஆத்மால ஏற்பட்டிருக்கிற தீட்டை நீக்கிறாரு, நம்மளை சுத்தி பிடிக்கிறாரு, அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவுக்கு நடுவுல நிக்கிற குற்றத்தை நீக்கி அந்த உறவை சரி பண்றாரு. ஆனா இந்த மூணாவது நம்ம வாழ்க்கையில நடக்கிற விளைவுகள் வந்து அது ஆண்டவரே வராதபடிக்கு ரத்து செய்யன்னு நம்ம ஜபம் பண்ணலாம். ஆனா அவருடைய ஞானமான பராமரிப்பின் வழிகளின்படி சில நேரங்களில் அதை ரத்து செய்யலாம், சில நேரங்களில் அந்த விளைவுகள் நம்ம வாழ்க்கையில வர வைக்கலாம். நம்ம பாவத்தினுடைய விளைவுகள் சில நேரங்களில் இந்த உலகத்துல அதுக்கு தண்டனைகளை நம்ம அனுபவிக்கலாம். ஆனா அது ஒரு தண்டனையாக இல்ல, அது ஒரு தகப்பனுடைய சிச்சையாக கடவுளுடைய பிள்ளைக்கு வருகிறது. நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்கு எதை மன்னிப்பாரு எதை விடுவாரு அது ஆண்டவருடைய கையில விட்டது, நமக்கு தெரியாது. அவருடைய பராமரிப்பின் செயலின்படி அரசாங்கத்தின்படி சில நேரங்கள் அவருடைய மகிமைக்காகவும் நம்முடைய பரிசுத்தமாக்குதலுக்காகவும் அவர் சில நேரங்கள்ல நம்ம பாவத்தின் விளைவுகளுக்கு சிக்ஷைகள் நமக்கு கொடுக்கலாம். ஒருபோதும் அதனால அவர் அந்த பாவத்தை மன்னிக்கலன்னு நம்ம நினைக்க கூடாது. அவர் அந்த பாவத்தை மன்னிக்கிறாரு, ஆனா நம்ம அதை சரி செஞ்சுக்கணும், பாவத்தை சீரியஸா எடுத்துக்கணும், அதனால நம்ம பரிசுத்தப்படணும் என்பதற்காக நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்ச பாவத்தினுடைய விளைவுகள் சில நேரங்களில் நம்ம சந்திக்க வேண்டியதா ஆகிவிடுகிறது. பாருங்களேன், நம்ம வேண்டாம், நம்ம ஆண்டவரே எல்லாத்தையும் எடுத்துட்டா நல்லா இருக்குமே, அந்த ஏன் விளைவுகள்லாம் அனுப்புறீங்க, மொத்தமா மன்னிச்சிருங்க நம்ம நினைக்கலாம், அது நமக்கு நல்லா இருக்கலாம். ஆனா நம்ம மறந்துட கூடாது, நம்ம பாவத்தினுடைய விபரீதங்கள் அது எவ்வளவு விசாலமாக பாதிக்குதுன்னு நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா கடவுள் வந்து யோசிச்சு பாருங்க, எல்லா துணிகரமா பயங்கரமா செய்யற எல்லா பாவத்தையும் ஒரு விளைவு இல்லாம மன்னிச்சிடறாருன்னு வச்சுக்கோ. ஓகே, எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடறாரு, ஒரு தண்டனையும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, நம்மள இஷ்டத்துக்கு விடுறாருன்னா என்ன ஆகும்? ஆண்டவருடைய கேரக்டர் மேல எத்தனை பெரிய கலங்கம் ஏற்படும். இவரெல்லாம் ஒரு பரிசுத்த கடவுளா பாவத்தை என்ன சீரியஸா எடுத்துக்கிறாருன்ற மாதிரி அவர் கேரக்டருக்கு அவருடைய மகிமைக்கு கலங்கம் ஏற்படுறது மாத்திரம் இல்ல, ஆண்டவரை அறியாத மக்கள் பார்க்கும் போதே தெரிஞ்சுக்குவாங்க, இவர் பரிசுத்தரே இல்லையே, பாவத்தை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற எடுத்து ஏன் அவருடைய மக்களான நம்மள நமக்கு தெரிஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ. ஆண்டவர் எந்த பாவம் செஞ்சாலும் எவ்வளவு துணிகரமா செஞ்சாலும் நமக்கு ஒன்னும் விளைவு வராதுன்னா நம்மளே அந்த பாவத்தை பத்தி ஒரு பயம் இருக்காது. அதனால பராமரிப்பை ஆளுகிற தேவன் அநேக நேரங்கள்ல அவர் சில பாவத்தை அவர் அங்கீகரித்து அதை கோவப்படுறாரு, அந்த கோவ அந்த பாவத்தை அப்ரூவ் பண்ணல, அந்த பாவத்துக்கு தண்டனைகிற வேதனையான விளைவுகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருகிறார். அதுக்கு ரொம்ப உதாரணம் நம்ம ஏற்கனவே தாவீதுடைய வாழ்க்கையில படிச்சிருக்கிறோம். அவரு உரியாவை கொன்னு அவருடைய மனைவிய பெத்ஷேபாவோட வேசித்தனம் அவரு செய்ததுனால அவருக்கு எத்தனை விளைவுகள் ஆண்டவர் கொடுத்தார். அந்த நிகழ்ச்சியில நம்ம சங்கீதம் 51 பார்த்த ஒரு உண்மையா மனம் திரும்பலையா? மனம் திரும்பாதனாலே அவருக்கு தண்டனை இல்ல, ரொம்ப உண்மையா மனம் திரும்பினார். 51 சங்கீதத்துல பார்க்கிறோம். ஆனா அந்த நாத்தன் வந்து அவருக்கு சொல்லும் போது, கர்த்தருன் பாவத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டாருப்பா, உன் பாவத்தை மன்னிச்சுட்டாரு, நீ சாக மாட்டாய். ஆனால் கர்த்தருடைய சத்ருக்கள் அவரை தூஷிக்கும்படி நீ ஒரு காரணத்தை கொடுத்ததுனா உன் புள்ள உனக்கு சாகும், பட்டையும் வீட்டை விட்டு விலகாது. அதனால மன்னிக்கலான்னு இல்ல, உன்னை மன்னிட்டாச்சு, ஆனா அந்த பாவத்தினுடைய விளைவுகளை சிலது நீ சந்திக்கத்தான் வேணும், சந்திக்கத்தான் வேணும். பார்க்கிறோம் இது இன்னும் சில உதாரணங்கள்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு யாரோ ஒரு ஒருத்தன் வச்சுக்குவோம், பயங்கரமா வாழ்க்கையில குடி வெறி பாவம் அந்த விதமான எல்லா பாவங்களும் செஞ்சிடறான்னு வச்சுக்குவோம். செஞ்சுட்டு அவன் மனம் மாறிட்டான், உண்மையா ரிப்பென்ட் ஆயிட்டான், மனம் மாறிட்டான். மனம் மாறின பிறகு ஆண்டவர் வந்து அவனுடைய குற்றத்தை, லீகல் குற்றத்தை, அவனுடைய தீட்டை எல்லாம் மன்னிச்சு அவனை சுத்தம் பண்ற. ஆனா அவன் அப்படி மோசமா தன்னுடைய உடம்பையும் கெடுத்துக்கிட்டு, வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு, எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டத எல்லாம் உடனே எல்லாம் பண்ற சரி பண்றது இல்ல, அதை சந்திக்கத்தான் அவர் விடுறார். இல்லைங்களா? அவன் விதைத்ததை அவன் அறுக்கும்படிக்கு, இந்த உலகத்துல நம்ம விதைத்ததை நம்ம அறுக்கும்படிக்கு அந்த ரூலை அலோ பண்றார் அவர். ஆனா அவனுடைய நித்திய தண்டனைய அவர் எடுத்துடுறாரு. இல்லைங்களா? அநேக நேரத்துல அந்த கரெக்ஷன், டிசிப்ளின், பைபிள் ஒரு வார்த்தை இல்லையா? நம்ம ஆண்டவர் நம்மளை பிதாவா இருக்கும் போது, அவர் பிதாவா ஆகும் போது உடன்படிக்கையில் அவர் சொல்லி இருக்கிற ஒரு 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 கண்டிஷன் என்ன, நீ தப்பு செய்யும் போது நான் உன்னை சிக்ஷிப்பேன். இல்லைங்களா? அதனால நம்ம மன்னிக்கல, நம்ம மேல கோபமா இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. நம்மள மன்னிக்கிறாரு, அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டாரு. ஆனா அந்த பாவத்தின் விளைவு நம்ம வாழ்க்கையில வருதுன்னா அது சிக்ஷையாக இல்லை, அது நம்மள சரி பண்ணுகிற ஒரு டிசிப்ளினாக, நம்மளை தீர்த்தெடுத்துக்கிற ஒரு பரிசுத்த கருவியாக வருகிறது. ஓகே, மனம் திரும்புதலுடைய இன்னொரு குணம் என்ன? மனம் திரும்புதல் வந்து உண்மையான அறிக்கை செய்யறதுன்னு பார்க்கிறோம். தன் பாவத்தை அது முதலாவது உணர்ந்து உண்மையான அறிக்கை செய்து, நாலாவதாக மனம் திரும்புதல் வந்து கடவுள் என் பாவத்து குறித்த சில சிக்ஷைகள் என் வாழ்க்கையில அனுப்புனார்னா அதுக்கு நான் தகுன்னு அதுக்கு தலை வணங்கும். உண்மையான மனம் திரும்பின இருந்தையும் அதுக்கு தலை வணங்கும். சரிங்களா? இங்க நமக்கு பார்க்கிறோம், டேட் என்ற தீர்க்க தர்சி அவர் வந்து என்ன சொல்றாரு படிங்களா, 12 வசனத்துல,
7 பஞ்ச வர வேண்டுமோ அல்லது 3 உம்முடைய சத்துருக்கள் உண்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ அல்லது உம்முடைய தேசத்திலே 3 கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான்.
பாருங்க, 3 உங்களுக்கு கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்க. அப்பா நீ பாவம் செஞ்சுட்ட, உன் பாவத்தை மன்னிச்சுட்டாச்சு, ஆனா இந்த விளைவுகளை நீ சந்திக்கலாம். இதுதான் 3 அவருக்கே கொடுக்கிறாரு. என்னென்ன ஆப்ஷன்ஸ்? முதலாவது 7 பஞ்சம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி 7 பஞ்சம். சில நேரங்களில் 3 பஞ்சமே பயங்கர கொடுமை. 7 பஞ்சம் என்ன என்ன ஆகும் நம்ம ஆதி ஆகமத்துல பார்க்கிறோம். என்ன யோசிக்கக்கூடிய காலத்துல உலகம்லாம் சாப்பாடு இல்லாம போச்சு, யோசிப்பு சேர்த்து வச்சதுனால பொழைச்சுக்கிட்டாங்க நிறைய பேர். 7 பஞ்சம், அதை சில பேர் சொல்றாங்க இது வந்து அந்த சாபத் இயர், அதாவது 7 7வது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வருஷத்துல அவங்க அறுக்க மாட்டாங்க, விதைக்கவும் மாட்டாங்க. இப்ப ஒண்ணுமே இல்லை, இப்பதான் விதைச்சு அறுக்கணும். இன்னுமே 7 பஞ்சம்னா எல்லாம் முடிஞ்சு போகும். அது வேணுமா? 2வது ஆப்ஷன் என்ன? யோசிச்சு பாருங்க, தாவீது இருக்கிற நிலைமை என்ன? தாவீதுக்கு 1-2 சத்ரு, எல்லா கானானிய ராஜாக்கள் சுத்தி வெறியில இருக்கிறாங்க, தாவீது மேல பயங்கரமான கோபத்துல இருக்கிறாங்க, சத்ருக்களை சுத்தி இருக்கிறாரு. அவங்க கிட்ட இருந்து 3 மாட்டினாவே போதும். சத்ருக்கள் தாவீது இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு கொடுமை இது. சத்ருக்கள் கிட்ட இருந்து ஓடி போறது, ஆண்டவர் எங்கேயும் போகும்போதெல்லாம் வெற்றி கொடுத்தார். இப்ப சத்ருக்கள் கிட்ட இருந்து ஓடி போகணும், நிர்மூலம் ஆக்கிடுவாங்க. மூணாவது ஆப்ஷன், மூணு நாள் கொள்ளை நோய். பைபிள் அடிக்கடி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொள்ளை நோய் வரும், பார்த்தா 100,000 பேர் செத்துருப்பாங்க, 50,000 பேர் செத்துருப்பாங்கன்னு வரும். இது மூணு நாள் கொள்ளை நோய், பாதி தேசமே போயிடும். யோசிச்சு பாருங்க, பாதி தேசமே போயிடும். ஆமா, தாவீதை ஆண்டவர் மன்னிக்கலையா? உண்மையா மன்னிச்சாரு தான். ஆனா தாவீதை சீர்திருத்துவதற்காக இந்த கொடுமையான விளைவுகளை ஆண்டவர் கொண்டு வராரு. ஏன் இந்த மாதிரி சாய்ஸ் கொடுக்கணும்? மேத்யூ ஹென்றி ஒரு காரணங்களை சொல்றாரு. முதலாவது, தாவீது பாவம் எவ்வளவு கொடுமைன்றத புரிஞ்சுக்கணும், அது விளைவுகள் இல்லாம போகாது, கொடுமைன்றத புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அந்த பாவத்தை சீரியஸா எடுத்துக்கணும். 10 மாதம் அப்பேற்பட்ட பக்திமானா இருந்து, ராஜாவா இருந்து, அவ நிலையில இருந்து செஞ்ச பாவம் எவ்வளவு பெரிய கொடுமைன்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அந்த பாவத்துல அவன் அகங்காரமா துணிகரமா செஞ்சான். நான் தானே ராஜா, என் இஷ்டத்துக்கு செய்வேன். ஆமாப்பா, நீதான் பெரிய ராஜா, இப்ப சூஸ் பண்ணிக்க என்ன தண்டனை உனக்கு வேணும்னு ஒரு சாய்ஸ் கொடுக்கற மாதிரி. அடுத்ததாக, ஆண்டவர் தாவீது இது நடக்கும் போது இது ஆண்டவருடைய கையில இருந்து வருது, நானா செலக்ட் பண்ணி வந்ததுன்னு அதை தாங்கி கொள்றதுக்காக அதை அனுமதிக்கிறார். தாவீது என்ன சொல்றாரு 14வது வசனம் பாருங்க.
இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனித கையிலே இல்லாதிருக்கேனாக என்றார்.
இந்த மூணு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஆண்டவரே, என்ன கொடுமை இது, இது ஒரு கொடுமையான காரியமா இருக்கிறதே அப்படின்னு தான் நமக்கு எண்ணங்கள் இருக்கும். அநேக நேரத்துல நம்ம உண்மையா மனம் திரும்பி இருக்கிறோமா நமக்கு எப்ப தெரியும் தெரியுமா? அந்த மனம் திரும்புதல் திரும்பின பிறகு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஏதாவது அதனோட விளைவுகள் அமைச்சா அதை நாம் எப்படி அணுகிறோம்? முறுமுறுக்கிறோமா? எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம், எனக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு முறுமுறுக்கிறதுல என்ன காட்டுறோம்? நம்ம மனம் திரும்புதல் உண்மையே கிடையாது. உண்மையா மனம் திரும்பி இருந்துச்சுன்னா, நான் தப்பு செஞ்சிருக்கிற ஆண்டவத்துல விளைவுகள் எடுத்து வந்துச்சுன்னா அதுக்கு நான் தலை வணங்குவேன். இங்க தாவீது பாருங்க, அவருடைய இருதயம் எவ்வளவு மாறி இருக்குன்றது காட்டுது. எப்ப பாரு மனம் திரும்பின இருதயம், காலையில் நான் பார்த்த மாதிரி ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுக்காது. பிரச்சனையா நமக்கு முறுமுறுப்பு இருக்கிறதுக்காக நம்முடைய பெருமை, நம்முடைய மனம் திரும்பாத இதயம் தான். அந்த தாவி மெசேஜ் வருது எவ்வளவு அழகா, அந்த மனம் திரும்பின கனியாக அவர் என்ன சொல்றாரு? இத இத்தனை ஆண்டவர் ஆப்ஷன்ஸ் கொடுத்தா நான் மனுஷன் கையில நான் விழுவ மாட்டேன், ஆண்டவருடைய கையில விழுறேன். ஏன்? காரணம் என்ன? அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, இரக்கங்கள் மகா பெரியது. பாருங்களேன், அதான் அவருடைய ரெஸ்பான்ஸ், ஆண்டவருடைய கையில விழுறேன். ஏன்னா ஆண்டவர் மனுஷருடைய இருதயம் ஒரு ஒரு பெருமையா உணர்வில்லாம மனம் திரும்பாம இருதயம் இருந்தா ஆண்டவருடைய இரக்கங்கள், ஆண்டவர் இரக்கமானவர் நம்ம உணரவே மாட்டோம். ஒரு மனம் திரும்பின இருதயம், ஆண்டவர் மேல மிகுந்த அன்பும் உறவு இருக்கிற நிலையில இருக்கிறார். ஆண்டவர் இரக்கமானவர், அவர் கையில விழுவலாம். ஏன்னா மனுஷரும் கையில விழுந்து என்ன ஆச்சுன்னு அவருக்கு தெரியும். சவுல் என்ன பண்ணாரு, ஜுவாப் என்ன பண்ணாரு, ஏன் தன்னுடைய சொந்த மகனே என்ன பண்ணாரு, எவ்வளவு கொடுமையான மனுஷரன் கையில விழுகிற முதல்ல ஆண்டவருடைய கையில விழுகிறேன் அப்படின்ற. கடைசியாக, மனம் திரும்புதல் வந்து ஆண்டவருடைய தண்டனை வரும்போது அதை தலை வணங்கி ஏற்றுக்கொள்ளும். கடைசியாக, மனம் திரும்புதலுடைய அடையாளம் என்னன்னா, அந்த மனம் திரும்பின இதயத்தோடு ஆண்டவர் எனக்கு ஒரு தண்டனை அனுப்புறாருன்னா அது மனம் திரும்பின தாழ்மையை அதை ஏற்றுக்கொள்ளும் போது அநேக நேரங்கள்ல அந்த தண்டனையை ஆண்டவர் சீக்கிரமே குறைச்சிடுறார். பாருங்களா, சீக்கிரமே குறைச்சிடுறார். தாவீது எதை செலக்ட் பண்ணாரு? மூணு நாள் வாதியை செலக்ட் பண்ணார். என்ன ஆகுது பாருங்களேன், செலக்ட் பண்ணி ஆண்டவருடைய இரக்கங்கள் பெருசு, அதுக்கு நான் தலை வணங்குறேன், அதனோட பாவத்தை செஞ்சிருக்கேன், ஆண்டவர் அனுமதிக்கிட்டோம் அப்படின்னு அந்த சிச்சையை வாங்கினாரு. அதை வாங்கும் போது பாருங்க, இதை நம்ம அந்த அடுத்த தாவீது வேசித்தனம் செஞ்ச பாவத்திலயும் நம்ம பார்த்தோம். அவர் மனம் திரும்பும் போது அவருடைய தண்டனை எவ்வளவு குறைஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் இங்க நடக்கிறத பார்க்கிறோம். 15வது வசனம்
படிங்க.
தொடர்ந்து
மனசாகப்பட்டு ஜனங்களை சந்தரிக்கின்ற தூதரை நோக்கி, போதும், இப்போது உன் கையை இருக்கு என்றார். அந்த வேலையில் கத்தருடைய தூதன் எதிர்ப்பாமன் போரடிக்கின்றார்.
இதுல பாருங்களேன், முதலாவது எந்த விஷயத்துல ரொம்ப பெருமைப்படுற, ஆயிரங்கள்ல தெரியணும் எனக்கு, ஆயிரங்கள் மக்கள் எத்தனை இருக்கிறாங்கன்னு தெரியணும்னு எந்த விஷயத்துல தாவீது பெருமை பாராட்ட போய் பாவம் செஞ்சானோ அதே விஷயத்துல ஆண்டவர் அவனை சாழ்த்துறான். இந்த பாவத்துக்கு ஏற்ற சிக்ஷை அநேக நேரங்கள் அப்படித்தான் இல்லைங்களா? அதே பாவத்துல பாக்குறோம், அவருடைய வேசித்தனம் பத்சேபாவோட அவர் செய்யும் போது அவருடைய குடும்பத்திலேயே அந்த வேசித்தனம் செய்யும்படிக்கு ஆண்டவர் அனுபவிச்சு அந்த பாவத்துக்கு ஏற்ற சிக்ஷையை கொடுக்கிறார். அவருடைய கவர்மெண்ட்டுடைய Providential Government Justice இல்லைங்களா, பழி வாங்குற தேவன் கூட படிச்சோம். அந்த செய்யற பாவத்துக்கு எக்கபடி ஆயிரங்களை பத்தி பெருமை பாராட்டின தாவீதே, இது ஒரு 1000 வச்சுக்க, குறைஞ்சு போச்சு, 70,000 குறைஞ்சு போச்சு, நீ உன் பெருமைனால அதை ஞாபகம் வச்சுக்க. 70,000 பேர் யோசிச்சு பாருங்க, ஒரே நாள்ல ஒரு சங்கார தூதர் அவர் புறப்பட்டு அந்த தூதன் போய் பயங்கரமா, யாருமே அதை நிறுத்த முடியல, யாருமே அதை எஸ்கேப் ஆக முடியல. நமக்கு கொரோனா வந்த டைம்ல மாதிரி திடீர்னு செத்துக்கிட்டு அந்த மாதிரி நிறுத்த முடியாம கொடுமையாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த அது நடக்கும்போது எத்தனை நாள் வாதை நம்ம பார்த்தோம், 3 நாள் வரணும்னு அந்த ரூல். ஆனா இங்க என்ன பாக்குறோம், 1 நாள் தான். ஏன் தாவீது அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குது பாருங்க. ஆண்டவர் பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறாரு, லேவியர் ஆகமோ 26:40 எல்லாம், நீங்க உன்னை பாவத்துக்காக உன்னை தாழ்த்தி மனம் திரும்பி என்கிட்ட உன் இதயத்தை தாழ்த்தினீனா, விருத்த செய்யப்படாத இதயத்தை, விருத்த சேதனம் அப்படின்னா என்ன, விருத்த சேதனம் செய்யாத இதயம்னா ஆண்டவருக்கும் நமக்கும் உணர்வில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு கடினப்பட்ட ஒரு இதயம். ஆண்டவர் இறக்கம் உள்ளவர், ஆண்டவருடைய குணம், அவருக்கு விரோதமா பாவம் செஞ்சிருக்கிறோன்ற உணர்வே இல்லாததுதான் அன்சர்கம்சைஸ்ட் ஹார்ட். அந்த மாதிரி நீ இல்லாம உன் இதயத்தை விருத்த சேதனம் செஞ்சு உன் இதயத்துல உணர்ந்து நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சேனேன்னு நீ உணரும் போது அவர் சொல்றாரு, நான் ஆபிராமோடு ஐசாக்கோடு செய்த உடன்படிக்கையே நினைத்து உன் தண்டனையை நான் குறைப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்க நடக்குது. தாவீது ஆண்டவர் அடிச்ச அடிக்கி அவர் தாழ்த்தும் போது அந்த தண்டனை ஆண்டவர் குறைச்சிடுறாரு. ஒரே நாள்ல அது ஏன் குறைச்சாரு, ஃபுல் லென்த் அது போகல, 3 நாள் போயிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும், 70,000 எங்கேயோ போயிருக்கும், பாதி நேஷனே போயிட்டு இருந்திருக்கலாம் 3 நாள்ல. ஆனா அங்க குறைச்சாரு. அதுல என்ன வசனம் போட்டிருக்கு, எதுனால, எந்த 16வது வசனம் படிங்களா, காலமே தொடங்கி ஒரு டைம் வரைக்கும் வருது, காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும். அப்படின்னா குறித்த காலம்னா ஈவினிங் சாக்ரிஃபைஸ், அவங்க குறித்த காலம் ஈவினிங்ல என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கூடி வந்து ஆராதனை, ஒரு அசம்பிளி நடக்கும், அந்த நேரத்துல ஈவினிங் நேரத்துல அங்க ஒரு பலி கொடுப்பாங்க. ஏன் இப்போ ஒரு 2 நாள் தண்டனை என்ன ஆகுது, ஆண்டவருடைய நீதி என்ன ஆகுது, அவருடைய நீதியின்படி 3 நாள் தண்டனை கொடுக்கணும். இப்ப 2 நாள் தண்டனை என்ன ஆகுறது, 2 நாள் அவரு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரா, அவர் வாங்கன்னு சொல்லி விட்டுட்டாரா? இதுல இருக்கிற அதிசயம் பாருங்க, அந்த 2 நாள் தண்டனைய ஆண்டவர் மாத்தி வேற ஒருத்தர் மேல போட்டார். யார் மேல போட்டாரு, அந்த ஈவினிங் சாக்ரிஃபைஸ் வரும்போது அந்த நேரத்துல ஒரு ஆடை எடுத்துக்கிட்டு, குற்றமற்ற ஒரு ஆடு எடுத்துட்டு, அந்த ஆசாரியன் அந்த ஆடு தலை மேல கைய வைத்து ஜபம் பண்ணி, இஸ்ரவேல் ஜனங்க பாவங்களுக்காக ஜபம் பண்ணி அந்த ஆடை வெட்டுவாங்க. அந்த சாக்ரிஃபைஸ் நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு, போதும் நிறுத்து, போதும் நிறுத்துன்னு சொல்லி அந்த வாதையை 1 நாளோடு ஏன் முடிச்சாருன்னா, அந்த 2 நாள் வாதைன்னு எத்தனையோ பேர் சித்திருக்க வேண்டிய வாதைய, அந்த தன்னுடைய குமாரன் வந்து செலுத்தக்கூடிய ஒரு பலிக்கு அடையாளமா இருக்கிற அந்த ஈவினிங் சாக்ரிஃபைஸுக்காக அதை பார்த்து போதும் நிறுத்து, போதும் நிறுத்து. நமக்கு ஞாபகப்படுத்தி தாண்டவராஜ் இயேசு கிறிஸ்து தன் சிலுவையில தேவனுடைய கோபாக்கினை வாங்கி வாங்கி அந்த 2 நாள் வாதையும் அவர் தான் வாங்கி இருக்கிறார். எல்லா தேவனுடைய நித்திய தண்டனைகள், தேவனுடைய மக்களுடைய நித்திய தண்டனையை தன் உடம்புல வாங்கி 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 கடைசியில முடிந்தது என்னும் போது கடவுள் போதும் நிறுத்து அப்படின்ற மாதிரி அது நமக்கு ஞாபகப்படுத்துது. ஆகவே உண்மையான மனம் திரும்புதல் அஞ்சு அடையாளங்கள் நம்ம, இதுதான் வே ஆஃப் ரிகவரி. ஆண்டவரோடு நமக்கு உறவு இருக்கணும், ஆண்டவரோடு நம்ம சரியான உறவுல வாழணும்னா இதாங்க உண்மையான மனம் திரும்புதலுக்கு அஞ்சு அடையாளங்கள். முதலாவது, மனம் திரும்புதல் வந்து பாவத்துக்காக துக்கப்படணும், பாவத்தின் விளைவுகளுக்காக வர்ற துக்கம் மனம் திரும்புதல் கிடையாது. ரெண்டாவது, அந்த பாவத்துக்கு முழு பொறுப்பை நாம் எடுத்துக்கிட்டு உண்மையான நேர்மையான தாழ்மையான அறிக்கை செய்யணும், அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ற வேலை பண்ணக்கூடாது. அந்த மனம் திரும்புதலோடு நம்ம மன்னிப்பு மாத்திரம் இல்ல, அந்த குற்றத்திலையும் தான் அந்த ஆண்டவர் நம்மளை புதுப்பிச்சு அவருடைய உறவுலயே நம்மளை புதுப்பிக்கணும்ன்றதுக்காக ஜெபம் பண்ணும். உண்மையான மனம் திரும்பின இருதயம் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சிச்சை அனுப்பும் போது அது தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொள்ளும். தாழ்மையோடு மனம் திரும்புதல் கனி என்றோம். என்ன மனம் திரும்புதல் கனி? என்ன ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில சிச்சை அனுப்பும் போது, தண்டனை அனுப்பும் போது அதுக்கு தலைவன் என்று. தாழ்மையோடு ஆண்டவர் இறக்கம் உள்ளவர், ஆண்டவர் இது செய்யறது என் நல்லதுக்கு தான் செய்வார், இனிமே நான் அந்த மாதிரி பாவம் செய்யாத படிக்கு, இனிமே நான் அப்படி துணிகரமா போகாத படிக்கு என்ன பரிசுத்தமாக்கத்தான் இதை செய்யறாருன்னு அதுக்கு தலைவணங்கும். கடைசியில அந்த மாதிரி ஆண்டவர் அனுப்புற சிக்ஷைகள், சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி சிக்ஷைகள் அனுப்பி இருக்கலாம், அதை நீங்க எப்படி அனுக்குறீங்க? அதுக்கு எதிர்த்துக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு இருந்தா அந்த சிக்ஷை தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கும், ஃபுல் லென்த் போ. அந்த சிக்ஷையில இருந்து தப்பணும்னா அந்த அந்த மனம் திரும்பின இதயத்தோடு நம்ம அதை அணுகும் போது ஆண்டவர் அந்த சிக்ஷையை சீக்கிரமே குறைச்சிடுறார். நம்ம ஜெபம் பண்ணலாம்.